அந்த வாய் தான் அவங்க சொன்னது. இந்த வாய் நம்மள விநாயகர வாய், உள்ள இருக்கிற வாய் காத்த மேலே ஏற்றும் காத்த கீழே தள்ளும். அந்த வாய் கபநீர் வந்து அடைச்சி போச்சுன்னு சொன்ன உயிர் போயிடும். அந்த வாயை தான் பெருங்கோயில்னு சொன்னாரு. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் சொன்ன வாய் அந்த கோபுரவாசல் தான். தெள்ள தெளிந்தாருக்கு உள்ள இருக்க ஜீவன் சிவலிங்கம், இங்க சிவலிங்கம்லாம் உட்காந்துருக்குது எத்தனை சிவலிங்கம். அப்ப இவ்வளவு சிவலிங்கத்தை நான் வழிபடுறதை விட்டுட்டு வேற போய் சிவலிங்கம் இருக்கா? அந்த சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணிட்டு திடீர்னு ஊந்துட்டேன் வழிக்கு விட்டு, ஏழனி உடைச்சு ஊத்துனேன், ஏழனி தூக்கி எட்டை போடும்போது அந்த ஏழனியே வழிக்கு விட்டு கீழே வந்தேன். ஐயோ குருக்கள், சிவராம குருக்கள் ஊந்துட்டாருன்னு சொல்லி உடனே ஒரு தூக்கி போய் என்ன செய்வாரு, ஈஸ்வரங்கிட்டயே காட்ட வேண்டியதுன்னு, பக்கத்துல தான் ஈஸ்வரனுக்கு தானே அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன், அவர் கட்டுப்போட மாட்டாரு, அவர் டிஞ்சர் வைக்க மாட்டாரு, ஆயின்மெண்ட் தடவ மாட்டாரு, அந்த சிவன் தானே இங்க நான் செய்துட்டு இருக்கிறேன் தொண்டு. அந்த சிவத்துக்கு தொண்டு செய்திருந்தா அந்த சிவன்ல என்ன காப்பாத்தணும், அது பேர் சிவத்தொண்டா? அவருக்கு நான் அபிஷேகம் ஆராதனையும் பண்ணி என்ன அவர் காப்பாத்தலையே, பக்கத்துல இது இவர் தான் காப்பாத்தணும். நல்லா தெரிஞ்ச உடனே இவர் தான் சிவன் நான் இனிமே வாழ ஆரம்பிச்சிட்டேன். அப்ப எனக்கு சிவம் அங்கேயா இருக்கு? இல்ல, இதெல்லாம் சிவம். இப்ப இந்த சிவம் வெந்நீர் கேட்டா கொண்டாந்து கொடுக்கும், அந்த சிவம் கேட்டா கொடுக்குமா? அப்ப உயிரெல்லாம் சிவம் என்று போற்றுங்களே, உயிரெல்லாம் சிவம் என்று துதியுங்களே, இதானே ஞானிகள் சொன்னாங்க. நாம இவங்களெல்லாம் விட்டுட்டோம், அப்பா சிவம், அம்மா சிவம், எல்லோரும் சிவம், சதா பாக்குறதெல்லாம் சிவம், எல்லாம் சதா சிவம் தான், யாருக்கு தெரியுது? தெரியலையே. அப்ப தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா நாம யாரையுமே திட்ட மாட்டோமே. என்ன நீங்க கேட்கலாம், வீட்டுல நீங்க யாரையுமே திட்டலையா? சம்சாரம் வந்துருக்குது, பிள்ளைங்களோட இருக்கேன், வந்து போறவங்களோட இருக்கேன், கோச்சிக்கவே இல்லை, கோச்சிக்க முடியாது. ஏன்னா நான் தான் கோச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எப்படி கோச்சிக்கிறது? அப்புறம் நான் கோச்சிக்கிட்டா அர்த்தமே இல்லாத பண்ணி இல்லையா? எப்படியாவது முயற்சி எடுத்து நம்ம கோபத்தெல்லாம் தடுத்துக் கூடாதா? நானும் மனுஷன் தானே, அப்போ எப்படியாவது வாழ்ந்து ஆகணும், அவங்க சொன்ன மாதிரி நடந்து ஆகணும், முயற்சியில் இருக்கிறோம். ஏன் நீங்க முயற்சியில் இருக்கக்கூடாது? இருக்கலாம் இல்லையா? அப்ப எது சிவம்? உங்களுக்குள்ளயும் என்னுள்ள ஓடுகின்ற காற்று தானே சிவம். அந்த காற்று இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் மூச்சை கவனிங்கன்னாரு. மூச்சை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த கிராமத்தில் இருக்கிறோம், அருளாலயம் தனியாகவே இருக்கு, அருளொளி ஆலயம், அமைதியான இடம், வந்து உட்காந்து இந்த பின்னாடி வர அழகாக கட்டி வச்சிருக்கிறீங்க, அப்படியே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த மூச்சை கவனிக்கலாம் இல்லையா? கவனிச்சா எங்கே கொண்டு போகும் தெரியுமா? அதான் சொன்னார், உடல் மாயாது அல்லவோ ஞான பெண்ணே. உடல் மாயறதுக்கு வாய்ப்பே இல்லை, மாயாது. நீங்கள் வேற எதையாவது கவனிச்சிங்கன்னா மாஞ்சிரும், டிவியை பார்த்தாலும் மாஞ்சிரும், சாப்பாடை பார்த்தாலும் மாஞ்சிரும், வேற எதை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த உடல் மாய்ந்து விடும். உடல் மாயாம இருக்கணும்னு சொன்ன காத்த கவனிங்க, காத்துக்காக காத்துருங்க. எப்ப எட்டையாவும் போடுவான் போடுவான் போடுவான்னு காத்திருக்கிறோம் இல்ல? முதல்ல சேனலை மாத்துங்க, இந்நேரம் போட்டிருப்பான். டேய் விளம்பரம் போயிடுச்சா, இந்நேரம் வந்துட்டு இருக்கடா, போச்சு அஞ்சு நிமிஷம் ஓடி போச்சு, எது எதுக்க காத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆனா மூச்சுக்காக காத்துக்கிறதே கிடையாது. மூச்சுக்காகவே காத்துருங்கன்னு சொல்றாரு, அழகா சொன்னார். உன்னுள்ளே நான் இருக்க, என்னுள்ளே நீ இருக்க, உன்னை அறியாமல் உடல் அழிந்தேன் பூரணமே. எவ்வளவு தெளிவா சொல்லிட்டார் பாருங்க. உங்களுக்குள்ளதான் அது இருக்கா, அதுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்களா? நானும் அது உள்ளதான் இருக்கேன். அழகா, உன்னுள்ளே நான் இருக்க, என்னுள்ளே நீ இருக்க, உன்னை அறியாமல் உடல் அழிந்தேன் பூரணமே. உனக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள நீ இருக்கேன்னு சாமி அழகா சொல்றாரு. யாரு தாய்மார் சொன்னார். இப்ப நம்ம உலகில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க, என் இதயம் என்பதோ உன் வசந்த மாளிகைன்னு. எத்தனை பேருக்கு எத்தனை நாளைக்கு? அது கொஞ்ச நேரம் தான் சொல்ற வார்த்தை. அது நிஜமாவே நிரந்தரமான மாளிகையாது, கொஞ்ச நாள்ல வெம்மை மாளிகை ஆகி போகுது. மாளிகை விட்டு வந்தா போதும்னு அத்தனை பேரும் துடிக்கிறோம் இதானே. அப்ப எது உனக்குள்ளேயே இருக்கு? வசந்தம் உள்ளே, வசந்த மண்டபம் இருக்கிறது, நிலா முற்றம் இருக்கிறது. வாங்க, நாங்கள் அந்த நிலா முற்றத்துக்கு நாம போகவே இல்லை. அந்த நிலா தான் இடது பக்க சுவாச காற்றாக ஞானிகள்லாம் அனுபவித்தார்கள். அந்த இடது பக்க சுவாசத்துக்கு தான் என்ன ஜோதின்னு சொன்னார் வள்ளல் பெருமான், வாம ஜோதி, சோம ஜோதின்றார். சூரியனாகவும் சந்திரனாகவும் ரெண்டு நம்முள்ளே புறவ மத்தியிலே ஒளி விட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் இடது பக்க சுவாச காற்றும் வலது பக்க சுவாச காற்றும் தான். ரெண்டு காற்றும் உள்ளே போய் ஒரு ஒளியை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு எந்த நேரமும். அந்த ஒளி எரிஞ்சுக்கிட்டு இருந்தால்தான் உடம்புல சூடு இருந்துகிட்டே இருக்கு. அது எப்ப குறையுதோ அப்ப சூடு குறையும். சூடு குறைஞ்சி போச்சுன்னா உணர்ச்சி இல்லை, உணர்ச்சி போச்சுன்னா சரியா போச்சு. அப்ப சூடும் இல்லை, சொரணையும் இல்லை. சூடு சொரணை எப்ப இருக்கும்? மூச்சு காற்று இருக்கும்போது தான் இருக்கும். அதான் அவர் சொன்னார், உன்னுள்ளே நான் இருக்க, என்னுள்ளே நீ இருக்க, உன்னை அறியாமல் உடல் அழிந்தேன் போறணுமே. சாகாது இருப்பதற்குத்தான் கற்கும் கல்வி என்றோ வாகன மெய்கல்வி வகுத்தறி நீ கண்மணமே. சாகா கல்வி படி, செத்து போறதா நீ படிச்சு என்ன படிக்கிற? அன்றாடம் காட்சின்னு சொல்றோம் வாழ்க்கையில, எல்லாரும் பத்து நாளைக்கு மொட்டமா காட்சி வச்சுக்குவாங்க. எல்லாருமே அன்றாடம் காய்ச்சவங்க தான் இல்லையா? சும்மா வேடிக்கையா பேசுறது, சாதாரணமா ஒரு ஆளை கிளுக்கிறியா நினைக்கிறோம். அவன் கிடக்கிறான் அன்னாடம் காய்ச்சி. அப்ப இவரு என்ன பத்து நாளைக்கு காய்ச்சி வீட்டுல தொம்பையில ஊத்தி வச்சு சாப்பிடறாரு? இவரு அன்னாடம் காய்ச்சறவர்தா, ஒரு வழக்கு கிண்டலுக்காக பேசுறது. அப்போ அப்படிப்பட்டவர்கள் கூட என்ன ஆகணும்? வேற வழி இல்லை, இதை தான் பண்ணணும். கல்வி கற்றவர்களும் இறந்து விட்டார்கள், பெரும் தனவந்தர்களும் இறந்து விட்டார்கள், இல்லாதவனும் இறந்துடுறாரு, எல்லாருமே இறந்துடுறோம். இறக்கும் பொழுது எல்லாம் ஒன்னாயிடுறோம். அதான் அவன் சினிமாவில் பண்ணான் சர்வே. எல்லாரும் உலாவற இடம் எதுங்க? சமரசம் உலாவும் இடம் இதுவே அப்படின்னு பண்ணான். ஆனா அங்க கூட நம்ம சமரசம் இல்லை. அந்த நாட்டில் அரசாங்கம் அதை இன்னும் சட்டம் ஆக்கலை. தனித்தனியா சமாதி, தனித்தனியா இடுகாடு, தனித்தனியா சுடுகாடு. செத்த பிறகு கூட ஒரே சுடுகாடு ஊர்ல கிடையாது, ஒரே இடுகாடு கிடையாது. அங்கேயும் கூட மதத்தின் பேரால பிரிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு தனி சுடுகாடு, முகமதியர்களுக்கு தனி இடுகாடு, வைஷ்ணவருக்கு தனி இடுகாடு. செத்த பிறகு கூடவா? அப்ப அதான் சொன்னாங்க, செத்த பிறகு கூட இப்படி ஜாதி வேற்றுமைகள். வணக்கம் ஐயா. வாங்க. அரகர சிவா சிவா என்று அனுதினமும் சிவனை எப்படி போற்றணும்? அரகரன் சொல்றார், அரகர சிவா சிவா என்று அனுதினமும் மறவாது ஏத்தி. நாங்க கூட 108 போற்றி சிவாலயத்தில் போய் பாடுறேங்க, 1008 போற்றி தினம் ஏத்திக்கிட்டே தான் இருக்கிறேன்னு சொன்னா அது பேர் ஏற்றுவது அல்ல. எது ஏற்றுவதுன்னு சொன்னா அந்த சுவாச காற்று மேலே ஏற்றுவது. ஏன் எப்படி ஏறும்? நான் முதலே சொல்லிட்டேன், மனசு எங்க நிக்குதோ அங்க போய் காத்து நிக்கும். நாம இங்க நினைக்கிறதே இல்லை. இங்க நினைக்கிறதுக்காகத்தான் அந்த இந்து மத தர்மத்தில, இந்து சட்டத்தில் நெற்றி பகுதியிலே திருநீர் அணியுங்கள், வைஷ்ணவத்திலே திருமண் அணியுங்கள், சக்தி உபாசகர் வழிபாடுல குங்குமம் அணியுங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்படி அணிஞ்சிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் அங்க தன்னுடைய எண்ணங்களை கொண்டு போய் அணியறாங்களா? தன்னுடைய மனதை அங்கே வைக்கிறாங்களா? மனதை நாங்க அங்கேயே வச்சிட்டதுனால நான் வைக்கல. ஏன் வைக்கலன்னு கேட்டீங்கன்னா, என் மனசு அங்கேயே தான் இருக்கு, அதனால நான் வைக்கல. வைக்கிற முயற்சி எடுக்கிறவங்கலாம் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எப்போ அங்க நின்னு போச்சோ மனசு, அப்புறம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இட்டு யார் கெட்டார்? இடாது கெட்டார். எதை? மனசை கொண்டு போய் அங்க இட்டவங்க யாரும் கெடலையாம். மனசை கொண்டு போய் அங்க இடாதவங்க அத்தனை பேரும் கெட்டுட்டாங்க. திருநீர் இடுவதால தப்பு இல்ல, மனதை அங்கே இடுங்கள். குங்குமம் அங்கே அணிவதால் தப்பு இல்ல, உங்களுடைய மனதை அங்கே அணியுங்கள். கொஞ்ச நேரம், அருணகிரி சொன்ன மாதிரி அரை நிமிஷ நேரம். எவ்வளவு நேரம்? அரை நிமிஷ நேரம். அங்க கொண்டு போய் வச்சா என்ன நடக்கும் அவங்க அனுபவிச்சிருக்காங்களே. அங்க கொண்டு போய் மனசை வைக்க தெரியலையே. அரை மணி நேரம் அதுல வைக்கிறோம், ஒரு மணி நேரம் வைக்கிறோம், மூணு மணி நேரம் ஒரு படத்துல வைக்கிறோம். மூணு மணி நேரம் ஆடாது அசையாது. வள்ளல் பெருமான் சொன்னார், ஆடாதீர் சற்றும் அசையாதீர், வேறு ஒன்றை நாடாதீர், டிவி ஒன்றையே நாடுங்கள் சொல்லியிருக்காரா? இன்னைக்கு வந்தா அது அதான் பாடுவார் அவர். அப்ப நம்ம எதை நாடணும்? நாட வேண்டியதை நாடவில்லை, நாம் எதையோ நாடிக்கொண்டிருக்கிறோம். அன்பை நாடுங்கள், பணிவை நாடுங்கள், தயவை நாடுங்கள், இரக்கத்தை நாடுங்கள், பணிவை நாடுங்கள். அப்படிதான் பணிகிறவங்களை தான் ஆண்டவனே வந்து பணிகிறானா? பணிவர்களுக்கு ஆண்டவன் வந்து பணிகிறானா? பணி இல்லாதவனே ஆண்டவன் வந்து பணிந்தது வரலாறே கிடையாது. ஏன்? நமக்கு பணிவு வேண்டும். நம்ம என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் அதான் அழ சொல்றார். அரகர சிவா சிவா என்று அனுதினமும் மறவாது ஏத்தி சிறகையிலாய வீட்டில் சிவனை தேடில். என்ன வீட்டில்? சிவகழம் எங்க இருக்கு? சிவகையிலாயம் சிறன் சொல்றார். சிறன்னா என்ன? பஸ்ல எழுதுகிறார், கரம் சிரம் புறம் நீட்டாதீர் இல்ல. அப்ப சிறன்னா எது? தலை. தலையை நீட்டினா என்ன ஆகும்? அவ்வளவுதான். இப்ப இவங்க சிறான்னு சொல்றாரு, அழகா சொல்றாரு. அரகர சிவா சிவா என்று மூச்சு காட்டுதான் சிவா சிவான்னு உள்ள போகுது. சிவா ஹோம்னு உள்ள காத்து போதும். நீங்க அமைதியா உட்கார்ந்து நம்ம சித்திரமுத்திரை அடிக்கிறார் சொன்ன மாதிரி பேச்சை குறைச்சிட்டு மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சோம்னா உள்ள போகும்போது சிவா ஹோம்னு போதும். வெளியே வரும்போது சோகம்னு வருதான், வெளியே வரும்போது சோகம்னு வருதான். சோகம்னு வராம இருக்கணும்னு சொன்னா சிவாகோம் சிவாகோம்னு இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப உள்ளே போயிட்டே இருக்கணும். என்ன செய்யறாது, மறவாது ஏத்தி. ஏன்னா அது உள்ள போய் இறங்கிடுது, மேல ஏறதே இல்லை. காத்து எங்க மனசு கொண்டு நிறுத்துறீங்களோ அங்க காத்து ஏறிடும். அதனாலதான் புருவ மையம் தொடங்கி உச்சி வரைக்கும் ஏத்துங்க. சில சகோதரர்கள் இங்கெல்லாம் வைக்கிறீங்க, சில சகோதரிகள் இங்கேயும் ஏத்துறீங்க, இங்கேயும் ஏத்துறீங்க, இங்கேயும் ஏத்துறீங்க. சில சகோதரி இங்க கூட ஏத்தும். நான் பாக்குறேன் அழகா வச்சிருக்கிறாங்களே மனசு, பரவாயில்ல. இங்க நிறுத்துறதோடு இல்ல, வள்ளலார் சொன்ன மாதிரி புருவ மையத்துல ஒளியாகிய விந்து இருக்கிறது, அப்புறம் பரவிந்து, அப்புறம் பரநாதம், அப்புறம் திக்ராந்தம், அதிகிராந்தம். அப்போ இவங்கெல்லாம் அந்த நிலையில இருக்காங்க. இங்க இருக்கும்போது அவங்க துரியத்தில் இருக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க சந்தோஷம். அடுத்த இடத்துல இங்க வைக்கும்போது பார்க்கணும், ஓஹோ அடுத்த நிலையில இருக்காங்க. அவங்க எல்லாம் துரியாதீதத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க மனம் எப்பயுமே விழாது, அன்பிலேயே தான் இருக்காங்க. மனசை அங்கே கொண்டு போய் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொருள் ஓப்பன் ஆகிடும். இந்த உடம்புல ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்று திறக்கும், வாசல்கள் அத்தனை இருக்கு உள்ளேயே. அதனால அந்த வாசல்ல உள்ளே அவங்க அழகா சொன்னார் அவர், உள்ளம் பெருங்கோயில் ஊனால் ஆகிய உடம்புதான் ஆலயம் தான். அந்த ஆலய வழிபாட்டுனா இதான் எனக்கு எல்லா ஆலயங்களுக்கும் அணங்காச்சு. நான் வேற என்ன எங்கேயாவது செங்கல் நீங்க கருங்கல் நீங்க கட்டிருக்கிற ஆலயத்துக்கு போறேன்னா போறதே கிடையாது. ஏன், திருமதுரில் எட்டாம் திருமுறையில் அவர் எழுதி எத்தனை 3000 வருஷம் ஆகி போச்சு, இன்னைக்கு தான் எனக்கு உண்மையை தெரிஞ்சது. ஆறா சொல்லியிருந்தா நான் போயிருந்திருப்பா. உள்ளம்தான் பெருங்கோயில், ஊனுடம்பெல்லாம் ஆலயம். அந்த உள்ள இருக்கிற வள்ளலாருக்கு, வள்ளுவாருக்கு, அவருக்கு வள்ளலுக்கு உள்ள இருக்கிற வாய்க்கு தான் கோபுரவாசி. அந்த உடம்புல இருக்கிற புலனைந்தும் மணிவிளக்கு தெள்ள தெளிவு வந்து போச்சு. எனக்குள்ள இருக்கிற ஜீவன், உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் சிவலிங்கமே. சிவலிங்க வழிபாடு முடிஞ்சு போச்சு. அதைத்தான் அவர் சொன்னார், அரகர சிவ சிவா என்று அனுதினமும் மறவாது ஏத்தி ஏத்தணும்னு சொன்னார். இதுதான் வள்ளல் பெருமான் சொன்னாரு. இன்று வருமோ அல் நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன், என் கோவே துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். ஏற்றுவதுன்னு சொன்னார், ஏற்றுவதுன்னு சொன்னார். அப்ப எது ஏற்றுவது, காற்று தான் ஏறணும் மேலே. காற்று ஏறினால் நம்ம மேலே என்ன இருக்கான் மேலே சொல்றாரு, சிறகைலாய வீட்டில் சிவனை நீ அறிந்து. உள்ள சிவன் இருக்கார், சிறகைலாயம் இதான், இதான் கைலாயமே. உள்பகுதி சில்லுன்னு வச்சிருக்காங்க, இயற்கையிலேயே கடவுள் அங்க உள்ள சில்லுன்னு வச்சிருக்காரு. இந்த உடம்புல எதெல்லாம் சில்லான இடமோ அங்கெல்லாம் முடி இருக்கும். உள்பக்கம் சில்லா இருக்குன்னா மேல் பக்கம் முடி முளைக்கும். முடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய. அப்போ உடம்பு பகுதியில் அதிகமான முடி இருக்கிறது தலை. அப்ப இது உள்ளே மூளைக்குள்ளே ஒரு மூளைக்கும் இன்னொரு மூளைக்கும் இடைப்பட்ட வயலில் தண்ணீர் நிரப்பி வச்சிருக்கிறாரு இறைவன். அந்த தண்ணீர் எப்பவும் இந்த மூளை பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி வெப்ப தட்பங்கள் மாறுகின்ற பொழுதெல்லாம் ஒரே நிலையில் அந்த பிரெயின் மூளை இருக்கணும். இறைவனாகவே உண்டாக்கி வச்சிருக்கிறான் அந்த தன்மையை, அது பனிமலை மாதிரி. அதனாலதான் சிறகைலாயம் கைலாயம் சொன்னது இந்த தலையைத்தானே தவிர இந்தியாவில் இருக்கிற அந்த கைலாயமே இல்லை. அந்த கைலாயம் போன பூரா செத்து போயிட்டான், இந்த கைலாயத்துக்கு போன பூரா இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க. எக்காலத்தும் அழியாத தேகசித்தி பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அகஸ்தியரை எண்ணுகின்ற பொழுது அகஸ்தியருடைய பேராற்றல் உங்களை வந்து குவியும். திருமூலரை நீங்க நினைக்கும் போது திருமூலருடைய பேராற்றல் உங்களை குவியும். வறுமையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இருக்கிற உலகத்து வறுமை எல்லாம் உங்களை வந்து சேர்ந்துடும். கடனையே நினைக்காதீங்கன்னு, கடன் வாங்கிட்டோம், கடன் கொடுக்க போறோம். கடனையே நினைச்சு நினைச்சு பெரிய கடன்காரனாகி ஒண்ணு இல்லாத போயிடும். கொடுத்துறதானே போறோம், அப்படித்தானே வாங்குறோம். எதையுமே நம்ம எண்ணித்தான் சாதிக்க முடியும், எண்ணங்களாலே தான் வாழ்கின்றோம். எண்ணங்களை சீர்படுத்திக் கொள்கின்ற போது வாழ்க்கை சீராகிறது, எண்ணங்கள் சீராக இல்லைன்னும் போது என் வாழ்க்கையே வீணாகிறது. அப்ப முதல்ல என்ன செய்யணும், அதான் சொன்னாங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனை உயர்வு. உள்ளத்தை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்களேன், உயர்ந்தவர்களோடு சேருங்களேன், உள்ளத்தை உயர்த்த இடம் அல்லவா. அதான் சொன்னார், சிறகையிலாய வீட்டில் சிவனை நீ அறிந்து தேடி மரகத வள்ளி பங்கன் வந்து உன் காட்சி நல்கி. மரகத பங்கன் உள்ளே பச்சை நிறமா ஒரு காட்சி எழுன்றார் வள்ளல் பெருமான் சொல்றார். பச்சை வண்ணம் படர்ந்த மருந்து, உள்ளே மருந்து பதிகத்தில் வள்ளல் பெருமாள் எழுதுவார், பச்சை நிறமா இருக்குமா. அதுதான் ஆலய வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு சேவப்பு சேலை கட்டிருக்கும், ஒரு அம்மாவுக்கு பச்சை சேலை கட்டிருக்கும், ரெண்டு சம்சாரத்தை நிறுத்திருப்பான் பக்கத்தில், நடுவில் ஒரு சாமி நிற்கும். இந்த உடம்புல நடக்கிற நடுவில் ஒன்று பக்கத்தில் ரெண்டு நடக்கிற சம்பவத்தை பெரியவங்க வெளியில் கட்டி காமிச்சாங்க. மாற்றி கட்டலால எவ்வளோ கலர் சேலைங்கள்லாம் வந்து போச்சு. வள்ளிக்கு ஒரு சேலை, தெய்வயானுக்கு ஒரு சேலைன்னு சிவப்பும் பச்சையும் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த காலகட்டத்தில எல்லாம் ஏன் குறுக்கல, எவ்வளவு காலத்துக்கு தான் தேவியானுக்கு இந்த சிலையை கட்டுறது, வள்ளிக்கு இந்த சிலையை கட்டுறது, நம்ம மாத்தி கட்டும் விடமாட்டான். ஏன், தத்துவங்களை உணர்த்ததுக்காக பெரியவங்க அந்த காலத்திலேயே செய்து வச்சாங்க, தத்துவத்தில் உணரல, ஆனா அதை கெட்டியமா பிடிச்சிட்டோம். இந்த பக்கம் மூளை, இந்த பக்கம் மூளை, நடுவுல ஒரு மூளை, நடுவுல இருக்கிறவர் தான் அவரு எம்பெருமான், ரெண்டு பக்கமும் ரெண்டு மூளை இருக்கு. அதனாலதான் ஆலய வழிபாட்டுல வழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா துர்க்கையை வச்சிருக்காங்க, தெற்கு பகுதியை பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வச்சிருக்காங்க. அப்ப இங்க நம்ம உடம்புல வள்ளல் அறையிட்டாரு, இது தெற்கு, இது தெற்கு, கீழ்ப்பகுதி வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு. நினைவை நீங்க கிழக்குல வச்சுட்டீங்கன்னா சுகபோகங்களை பூரா அனுபவிக்கலாம். மரணம் இல்லாத ஒரு வாழ்வை சிந்திக்கணும்னா உச்சி பகுதியில மனசை கொண்டு வச்சிங்க, மரணம் இல்லாத வாழ்வு வரும் வள்ளல் சொல்லியிருக்காரு. இப்படி இந்த மண்டைக்குள்ளேயே சிறகையிலான்னு சொல்லிட்டு மரகத வள்ளிபங்கன் வந்து முன் காட்சி அளிப்பான், பரகதி கொடுக்கும் நாளா நாதரை பணிவாய் நெஞ்சே, நாகை நாதரை பணிவாய் நெஞ்சே. நாகப்பட்டத்துல பாடின பாட்டு நாகை நாதரை பணிவாய் நெஞ்சே. நாகை நாதர் யாரு? நாகம் யாரு? உள்ளே போய் வெளியே போய் முயல்கின்ற மூச்சு காத்துக்கு தான் நாகன்னு பேர். அந்த நாகத்தை வழிபாடு செய்யுங்கள், அது உங்களை வாழ வைக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு நாகப்பாம்பு மாதிரி தான் அது உள்ளே போய் வெளியே வருது, சீருது. அந்த ரெண்டு சுவாச காற்றும் ஒன்னா ஒடுங்கணும், ஒடுங்குச்சுன்னு சொன்னா உங்களுக்கு உயர்வு உண்டுன்னு பெரியவங்க கல்லுல அடிச்சு காமிச்சாங்க. எத்தனை உடல்ல இருக்கிற மையங்கள்ல சேர்ந்து மேல வந்து ஒன்னா ஆயிடும், உனக்கு உயர்வு உண்டுன்னாங்க. ஒன்னு ஒண்ணு இப்ப ஏறிட்டு இறங்கிட்டு தான் இருக்குது நமக்கு ஒவ்வொரு தேகத்திலையும். தியானிக்கும் போது, தவம் பண்ணுகின்ற பொழுது, பூர்வ மத்தியில சிந்தனை வைக்கின்ற போது ரெண்டும் ஒன்னா வந்து நிற்கும். ஒன்னா நிக்க நிக்க நடுமுள்ள திறக்கும், திறந்து போச்சுன்னா அன்பு, அமைதி, கருமை, பொறுமை, தயவு எல்லாம் வந்து சேர்ந்துடும். விலகம் வேறு, நான் வேறுன்ற எண்ணம் வராது. அப்ப இந்த ரெண்டு குணங்களும் நடுவுல ஒரு குணமும் மூன்று குணங்கள் முக்குணத்தோன்னு கடவுளை சொல்றாரு. நீங்களும் நானும் மூன்று குணங்களோட தான் வாழறோம், ராஜசம், தாமசம், சாத்விகம். சாத்விகம் என்பது மையத்துல இருக்கிறது. அப்ப அந்த மையத்துல எப்போ வரும்? இந்த ரெண்டு நாடியில வர்ற காற்று நடுவுல போய் நின்னாதான் வரும். அதுக்குதான் தவம்னு பேரு, அதுக்குதான் தியானம்னு பேரு. தியானம் செய்யறவங்க அன்பா வந்துடணும். தியானம் செய்ய செய்யதாங்க அந்த ஆளு எக்கச்சக்கமா என்னை திட்டுறாரு, அடிக்கிறாரு. ஏற்கனவே சும்மா இருக்கும்போதெல்லாம் அவர் ஒண்ணுமே பண்ணல. ஏங்க இந்த பொண்ணு தியானம் என்னைக்கு சொல்லிச்சு? அண்ணில இருந்தாங்க வீட்டுல எல்லா கதையும் அப்படின்னு சொன்னா அது பேர் தியானமே இல்லை. தியானம் பழகினா என்ன ஆகணும்? குணங்கள் மேலிடும். அதான் அவர் எழுந்தார். பரகதி கொடுக்கும் நாளா நாகை நாதரை பணிவாய் நெஞ்சி. சிவகதி பரகதின்னு சொல்றாங்க, கதி. அதான் சிவானந்தர் சொல்லுவார், அதோ கதி மனுஷன் போயிடக்கூடாது, ஊர்த்து கதியிலே மனுஷன் வாழணும்னுவார் சிவானந்தர். ஊர்த்து கதின்னா என்ன? மேல் பக்கமா வாழணும். அதோ கதின்னா என்ன? கீழ்பக்கமா போறது. அவ்வளவுதான், அவன் அதோ கை தான் அப்படின்றார். ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு எப்படிப்பா? அவர் அதோ கை தானே, அவர் வந்து கூட்டு வரமாட்டாரு. என்ன கதி? அதோ கதி. அதோ கதினா செத்து போற கதி. கதின்னு காற்றுக்கு கதின்னு பேர். காற்றில் விரிவை அகவல்ல படிங்க, அந்த கதி நிலைன்னு எழுதுறார் வள்ளலார். உள்ளே போய் வர மூச்சு காற்றுக்கு கதின்னு பேர். அதுவே கதின்னு நாம இருந்தோம்னா அது நம்மளை காப்பாற்றும். நாம வேற எதேதோ கதின்னு, நீதான் எனக்கு கதி வாழ்க்கையில, நீதான் எனக்கு அப்படின்றோம். எது? எதுவும் கிடையாது. இதுதான் கதின்னு நம்ம வாழ வேண்டும் அவங்க எழுதுறாங்க. அதான் சாகாக்கலை. மூலம் இல்லையடி முப்பொருள் இல்லையடி, மூலம் உண்டானால் முத்தியும் உண்டாமே. ஒரு சித்தர் எழுதுறாரு, மூலம் இல்லையடி முப்பொருள் இல்லையடி, மூலம் உண்டானால் முத்தியும் உண்டாமே. மோட்சம் வேண்டார்கள் குயிலே, முத்தியும் வேண்டார்கள் குயிலே, தீட்சை வேண்டார்கள் குயிலே, சின்மயம் ஆனவர்கள் குயிலே. சின்மயமா ஆனவங்களுக்கு எல்லாம் வேணான்ட்டார். மூன்று நாடியும் பேதித்து ரெண்டு நாடியும் ஒன்றா சேர்த்த ஒரு உத்தமனுக்கு அது தேவையில்லை அப்படி எழுதிட்டு நீங்க உட்கார்ந்து தினம் காலையில தான் சொன்ன, ஆடாதீர், சற்று மசியாதீர், பொய் உலகை நாடாதீர், வேறு ஒன்றை நாடாதீர். உட்கார்ந்தீங்க காலையில எழுந்ததும் ரெண்டு புறவங்களுக்கு மத்தியில மனதை கொண்டு போய் இடுங்க. அதுக்காக தான் இட்டு காட்டினார்கள், தொட்டு காட்டினார்கள். அந்த இடம் தான் நாம இருக்கிற இடம், சொந்த இடம். அதான் அத சொஸ்தானன்னு பேர், அத மூலஸ்தானன்னு பேர். அங்கே மனதை போய் நிறுத்தணும்னா என்ன வரும்? இந்த வலது பக்க செவிக்கு கொஞ்சம் சத்தம் வரும். வலது பக்க செவிக்கு கொஞ்சம் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தை நீங்க கேட்க முடியும். அவரு மருத்துவமனையில இப்படி போட்டுக்கிட்டு ஒன்னு வச்சு வச்சு கேட்கிறாரு இல்லையா, அது இல்லாமலே உங்களுக்கு உள்ளே கேட்க ஆரம்பிக்கும். அந்த கேட்கறதுக்கு நாதம்னு பேர், நாதம் சத்தம். அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இடது பக்கம் கேட்கக்கூடாது, வலது பக்கம் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சுன்னா என்ன வரும்னு எழுதுறாங்க. நாதத்தை கேட்டு பழகினால் அவ்வெளியில் பிரம்மம் விளங்கும். எங்க பிரம்மம் விளங்கும்? உள்ளே. ஒரு கட்டத்தில் எல்லா இடைவெளிகளும் கடந்து எல்லா இடைவெளியும் அது கடத்திடும். நீங்க அப்படியே அப்படியே இருப்பீங்க. அப்படியே இருக்கும்போது என்ன வரும்? துரிய நிலை வரும். அதான் வள்ளலார் என்ன, துரிய மலை மேலுள்ளதோர் ஜோதி வள நாடு, தூய துரிய பதிதனில் நேயமறை ஓது, செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு வள்ளலார் எழுதுறார். துரிய நிலையை அனுபவம் சொன்ன அவருடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இரக்கம் வாய்ந்தவராக இருப்பார், எதிரிட்ட ஜீவனையெல்லாம் அன்போடு விசாரிப்பார், சாந்த சொருபியாக ஆகிவிடுவார். அதுதான் துரியம். நீங்க பேப்பர்ல துரியம் வந்து பட்டம் வாங்கி மாட்டிக்கிட்டா போதாது. பட்டம் வாங்கி மாட்டுறங்கள, துரியம், துரியாதீத பட்டம், மனோன்மணி பட்டம், எவ்வளவு பட்டம் உள்ள மனதை கடந்து அந்த மணியை மாத்தி அனுபவம் வந்து போச்சுன்னு சொன்னா அந்த அனுபவம் வேற. ஆனா இப்படி நீங்க உட்காந்து பழகும் போது பழக்கத்தின் தொடக்கத்துல பல விதமான இடையூறுகள் வரும். ஒவ்வொரு இடையூறு ரெண்டு இடையூறு இல்லை. ஆனா இங்க அருள்வழி மார்க்கத்தை சார்ந்த உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சது. ஏன்னு கேப்பீங்க, நீங்க தான் அத்தனை சித்தரையும் கூட்டுறீங்களே, அத்தனை சித்தரையும் மனசால நினைச்சிடறீங்களே, அப்புறம் ஏது? அவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு பாதுகாப்பு, அவங்க தான் வெப்பன்ஸ். நம்ம சுத்தி அவங்க நின்றுறாங்க, முதல்ல கூட்டுறீங்க எல்லாரையும். அவரை கூப்பிட்டு உட்காந்து பாருங்க, எந்த தடையும் வராது. ஒரு மணி நேரம் உட்கார போறேன், யாரும் வந்து கூப்பிட்டு கூடாதுன்னு சித்தர் பேர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு உட்காந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் யாரும் கூட மாட்டார், யாருமே வந்து கதை தட்ட மாட்டாங்க. நீங்க என்ன செஞ்சு பாருங்களேன், செஞ்சுதான் பாப்பமான்னு சந்தேகமா பண்ணா தட்டுவாங்க. சந்தேகமே வரக்கூடாது மனிதனுக்கு. சந்தேகம் வந்தாலே சந்தோஷம் போயிடும் எழுதியிருக்கிறான் இல்லைங்களா? எப்ப எல்லாத்துக்கும் நம்ம மூச்சு காற்று உள்ள போது வெளியே வருதா, அது சந்தேகிக்கிறதே கிடையாது. சந்தேகத்துக்குரியது நம்ம உடம்பும் நம்ம மனசு நம்ம உடம்பும் தான். இந்த உடம்பு சந்தேகத்துக்குரியது தானே, எப்ப போகும் எப்ப வரும் இதுக்கு என்ன வரும்னு தெரியல. நேத்து ராத்திரி எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம் இல்லைங்க, காலையில வலி வந்து போச்சுங்க. நேற்று ராத்திரிலாம் உட்காந்து கேட்டதுல வலி வந்து போச்சான், இப்ப எப்போ வரும்னு எனக்கு தெரியல. இதே எனக்கு சந்தேகமா இருக்குது, நாலு காலையில என்ன வரும் தெரியல என் உடம்புக்கு. நான் வீணாய எல்லாத்தையும் சந்தேகம். அந்த அப்படி சொல்றாரு வழக்கத்து, பழக்கத்தின் தொடக்கத்தில் பலவிதமான சப்தங்கள் எல்லாம் கூட வரும். தடைகளை கடந்து போகும்போது உள்ளே வலது பக்க சுவாசத்துல சில ஒலிகள் ஏற்படும், சப்தங்களை அனுபவிக்கும். அந்த ஒலிகள்லாம் பழக்கம், சப்தத்தையே கேட்கும் பழக்கம் வளரணும்னு எழுதுறாங்க. அதுல நுட்பத்திலும் நுட்பமான ஒலியை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன நிஷ்ட கூடிடும். கேட்டல், தெளிதல், நிஷ்டை கூடுதல். கேட்கறதுனா இப்ப நான் சொல்லிருக்கிறத கேட்கறது பேர் கேட்கறது இல்ல. நீங்க தயவு செய்து இதை கேட்டா நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க கேட்க வேண்டியது உங்களுக்கு உள்ள இருக்கு சத்தம், தனியா உட்காந்து நீங்க அதை கேட்க ஆரம்பிக்கணும். அதை கேட்டீங்கன்னா அதான் சொன்னார் அவர், செவிக்கு உணவு இல்லாத பொழுது நீங்க அந்த சப்தத்தை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உணவு குறைஞ்சிடும். அது என்னுடைய சொந்த அனுபவம், அதை நான் சொல்லலாம். உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சு அந்த சப்தத்தை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உணவு குறைஞ்சிடும். மூணு நாள் முப்பது நாள் தொடர் சொறிப்பொழுது ஒரு நாளைக்கு காலையில் ஏறி சாயந்தரம் போய் யாரும் சாயந்தரம் ஏறி ரெண்டு மணிக்கு வந்து படுக்கிறேன்னா எனக்கும் எல்லாத்தையும் நிறைய கொடுத்தா ஆகணும். பழமா இருந்தா கூட பதினஞ்சு பழம் தின்னுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன் அங்க கேட்கல, கேட்காதனால கொடுத்தே ஆகணும். அதனால கேளுங்கள் தரப்படும். எங்க கேட்கணும்? கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். உள்ளேதான் சொன்னார் அவர், வெளியே சொல்லவே இல்லை. சர்ச்சில் போய் தேடி கிடக்கிறாங்க நம்ம சகோதரர்லாம், சர்ச்சில் இருக்கிறார் அவர். அவர் சொன்னதே உள்ளதான், அதை நான் சொல்லிட்டாரு. அந்த ஜபம் முடிந்து நிச்சயில் அப்படியே இருக்கணும். இருந்தேன்னு சொன்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாளும் அங்கே போய் அடங்கும் சித்தாகாசத்தில். ஆகாசம் மேலே இருக்கு, சித்தாகாசம் இது. இந்த சித்தாகாசத்தில் இது போய் நின்ற உடனே ஆகாசத்தை அனுபவிக்கிற அனுபவம் வரும். அதான் சொன்னார், வெளிக்குள் வெளி கடந்து சுப்பா இருக்கும் சுகம். முதல்ல ஒரு வெளியே கிடக்கணும், மனசை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் இருக்கிற இடம் அதான். அப்படி நாங்கள் இருக்கும்போது என்ன ஏற்படும்? இந்த உடம்பை எதை தாங்கிட்டு இருக்குது? சிவன் தான் தாங்கிட்டு இருக்கு. மூச்சு காத்து நின்று போச்சுன்னு சொன்னால் தாங்கலை, தொப்புன்னு ஊந்துடும். மேல மூச்சு காத்து போகலன்னு உடனே தலை சுத்தி தொப்புன்னு விடுற, ஐயோ ஐயோ ஊந்துட்டா இருக்கு, தூக்கு தூக்கு எல்லாம் எட்ட வாங்க, காத்து விடுங்க, விசிறி மட்டை எடுத்தா ஊந்துட்டாரு, எல்லாரும் போட்டு அமுக்கிங்க. அவர் ஏந்திரிச்சுவாரு சொல்ல முடியுமா? என்ன அவன் எல்லாரும் போந்து அமுக்கணா? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போறவரு அப்பயே போய் சேர்ந்துடுறாரு. அப்ப ஏன் எல்லாரும் வழிவிடு வழிவிடுன்றோம்? அப்ப அவருக்கு என்ன தேவை? காத்துதான் தேவை. மயக்காணிச்சரை கொண்டு போய் சேர்த்ததும் ஆக்சிஜன் குறைஞ்சி போச்சு, சிலிண்டர் எடுத்தா உடனே கனெக்ஷன் கொடு, மூக்கல ஒரு டியூப் விடு, ஏத்துறா காத்து. ஆஸ்பத்திரியில் அதான் நடக்குது. சிவன் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் வள்ளலார் அழகா சொன்னார், சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏற்றும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரு. திருச்சிற்றம்பலம் புறமையன் தான், திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. உள்ள பாருங்களேன், வெளியில என்ன பண்றீங்க? இப்படி சொல்லி இந்த உடம்புல இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் பிராண சக்தி தான் நம்மளை நிரப்பி வச்சுட்டு இருக்கு. அது இல்லைன்னா உடம்பு விழுந்துடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிராணனை தான் நெறிப்படுத்தணும். அதுதான் அவங்க எழுதினாங்க, அழகா சொன்னாங்க. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள், பின்னை வினையின் பிடித்து பிசைவார்கள். சென்னியில் வைத்த சிவன் அருளாளே, யாருடைய அருளாளே? திருவதி ஈஸ்வரனாலே, திருப்பாபுலியூர் ஈஸ்வரனாலே, பாண்டியில் இருக்கிற புதுவை வேதபுரீஸ்வரரால அப்படின்னு அவர் எழுதவே இல்லை. சென்னின்னு வைத்த சிவனருளாலே நாங்க நல்லா கவனிக்கலாம். சென்னின்னா எது? உங்க தலை, உங்க தலைக்குள்ளதான் அந்த லிங்கமே இருக்கு. அதை வெளியில பிராக்டிக்கலாக கொண்டாந்து தேரி கொண்டாந்து வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு வழிபாடு மாதிரி உன் உடம்பு இருக்கிறாச்சா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் கோயில் உண்டாக்குன தவிர, கோயில் வந்து நம்ம வழிபடுறதுக்காக இல்ல, நம்ம உள்ள வழிபாட கொண்டு வர்றதுக்காக அது ஒரு வழிபாடா கொண்டு வந்தாங்க. ஆனா அதுவே வழிபாடாயி போச்சு. அந்த சிவனுக்கு எதெல்லாம் கொடுக்கறோமோ அந்த உடம்புல அது கொடுத்தா சிவம் அதிகமாகும், சிவம் அதிகமாகும். எதெல்லாம் கொடுக்கறாரு? ஆறு கால பூஜையில என்ன கொடுக்கறாங்க இப்ப கவனிங்க? தயிர் சோறை கொண்டு போய் கொட்டுறதே கிடையாது, சக்கரை சாதத்தை கொண்டு போய் அதுகிட்ட கொட்டுறதே கிடையாது, புளி சோறை கொண்டு போய் அது தலையில கொட்டுறதே கிடையாது. சிவ வழிபாடு எப்படி நடக்குது பாத்திருக்கீங்கல்ல? பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், கரும்பு சாறு அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், வெள்ள அபிஷேகம், இதெல்லாம் உடம்புல சுவாச காற்றாகிய பிராணனை சிவத்தை அதிகமா வளர்க்கும். கரும்பு சாறு சிவத்தை அதிகமா கொள்ளும், வெள்ளம் எடுத்தா அதிகமா பிராணனை அதிகமா சிவத்தை இந்த உடம்பு கொள்ளும். வெள்ளமே சாப்பிட்டுனா ஆக்சிஜனை நிரம்ப எடுக்கும். ஏன்னா வெள்ளம் எப்பயும் எரிபொருள், எரிபொருள் என்ன செய்யும்? காற்று, கார்பன் தானே எரியும், கார்பன் தானே எரியுது, எரியுறது என்ன? கார்பன். அப்ப வெள்ளத்துல என்ன இருக்கு? கார்பன் இருக்குன்னு விஞ்ஞானி சொல்றான். வெள்ளம் எந்த உடம்புல சேர்ந்துகிட்டு இருக்குது அது சீக்கிரம் அழியாது. நம்ம வெள்ளம் சேர்க்கறங்க நல்லா மாவு கூட கலந்து மாவுளுக்கு மாவு செய்யறன்னு அது பேர் இல்ல, வெறும் வெள்ளம் தனியா சாப்பிடணும். மாவு ஒரு உருண்டை மாவு அப்படியே தண்ணி ஊத்தி பேசிஞ்சு மாவுளுக்கு மாவு வச்சிருவோம். இன்னொரு மாவு உருண்டை, அதுல கொஞ்சம் பாதி மாவு பாதி வெள்ளம் போட்டு பேசிஞ்சு வச்சிருவோம். இதுலயும் தீபம் போட்டு அதுலயும் தீபம் போட்டு ஒரு ஒரு வாரம் அப்படியே தீபத்தை நிறுத்திட்டு வச்சிருவோம். எந்த வெள்ளத்துல பூச்சி இருக்குன்னு தெரியல, எந்த மாவுல பூச்சி இருக்குன்னு தெரியுமா? வெறும் மாவு பிடிச்சி வச்சவன அது பூரா புழு நெளியும், வெள்ளம் கலந்த மாவுல புழுவே இருக்காது. அப்ப புழுவே வராதுன்னா புழுக்காத உணவு இந்த உடம்புக்கு வேணும், இந்த உடம்பு புழுக்காது சாவாது. அப்ப புழுக்காத உணவு எல்லாம் சாப்பிடுங்கன்னு வள்ளலார் சொன்னார். எது புழுக்காதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளம் புழுக்காது, சக்கரை புழுக்காது, கல்கண்டு புழுக்காது, தேன் புழுக்காது, கரும்பு சாறு புழுக்காது, அதெல்லாம் நிறைய கொடுங்க. கரிசலாங்கண்ணு சாறு புழுக்காது, உடம்பு புழுக்க வைக்காது, அழியாதுன்னு. அழியும் உடம்பு அழியா மாத்தணும்னா இந்த உணவு கொடுங்க. நம்ம இல்லறத்தாருக்கு தெளிவா எழுதிருக்கிறார், வெள்ளம் சேருங்க, படிக்கிற பசங்களுக்கு வெள்ளம் கொடுங்க, ஓடனா இறைக்காது, ஓடியாந்தா இறைக்காது, சகோதரிகள்லாம் மூட்டை துணி துவைக்கலாம் இறப்பே வராது, 40 குடம் தண்ணி எடுத்து போய் எடுத்துட்டு வரலாம் இறப்பே வராது, கீழே இந்த கையில 2 குடம் தலையில 4 குடம் கையில 2 குடம் தூக்கிட்டு அனாவசியமா போகலாம் இறைக்காது. தினம் 50 கிராம் வெள்ளமாவது 100 கிராம் வெள்ளமாவது சாப்பிடணும். எங்க எங்களுக்கு சக்கரை நோய் இருக்குதுன்னா அவங்களுக்கு தனியா வந்தீங்கன்னா அதை கொஞ்சமா சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். அப்ப அழகா அவர் சொன்னார், தன்னைத்தான் அறிந்திடும் தத்துவ ஞானிகள் சென்னியின் வைத்த திருவருள்வாளியன்னார். யாரு? திருமூலர் சொன்னார். சென்னியிலதான் சிவன் அருள் இருக்குப்பா, அருள் எங்கே இல்லை, அருள் உள்ளதான் வெளிப்படணும். அருள் வெளிப்படுற இடமே அதுதான். நீங்க என்ன செய்யணும்? அருள் வெளிப்படணும். அருள் இல்லாத இந்த உடம்பு அசைகிறதே இல்லை, அருள் தான் அசைக்க வைக்கிறது. அருளும் அறிவும் அன்பும் வேற ஒண்ணுமே இல்லைன்னு திருமந்திரமே சொல்லியிருக்கு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. காற்றுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதை நீங்க அனுபவத்துக்கு கொண்டு வரணுமே. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அப்ப ஏத்துறதுனா என்ன, இறக்குறதுனா என்ன? உள்ள போனா ரேசகம், வெளியே வந்தா உள்ளே போய் நுழைஞ்சா பூரகம், வெளியே வந்தா ரேசகம், அப்படியே நின்னா குப்பகம். உள்ளே காற்று போகும்போது என்ன ஆகுது? பூரகம். வெளியே வரும்போது ரேசகம். அங்கே மனசு எங்க நிக்குதோ அங்க காற்று நிக்க நின்னுதுன்னா அதுக்கு பேர் கும்பகம். அப்ப மேல போய் கும்பிச்சு நின்னுதுன்னா, இந்த தலைக்குள்ள கும்பிச்சு நின்னுதுன்னா, மேல இருக்கிற ஒரு கிளாண்ட், ஒரு உறுப்பு, ஒரு சுரப்பி, அது நிறைய நிரம்பி இருக்குது அமுதம். அது இந்த சுவாச காற்று போய் நின்ன உடனே கொட்ட ஆரம்பிக்கும். அது கொட்டுச்சுன்னு சொன்னா இந்த உடம்புக்கு அழிவு கிடையாது. அதுதான் கும்பித்து நின்று அபிஷேகம் இந்த உடம்புக்கு நடக்கும். அதுதான் கும்பு, கும்பித்த காற்றுக்கு அபிஷேகத்தை நடத்துறதுதான் கும்பாபிஷேகம்னு சொன்னாங்க. நாம அந்த ஆள் கொண்டு போய் ஊத்துறான் தண்ணி, அது என்ன ஏமால படல, ஏமால படல, ஓடி போய் எல்லாம் லோல் அடிச்சு கிடக்குறோம். அது ஊத்திக்கிட்டா அன்னைக்கு ஊத்திட்டு வந்து தான் செத்துட்டாரு ஒரு ஆள். அந்த கூட்ட நெரிசல்ல ஊத்தும் போது செத்துட்டான் ரெண்டு பேரும். அது மோட்சத்துக்கு கொண்டு போமா? கும்பம் உள்ள இருக்குது, அபிஷேகம் உள்ள நடக்கணும், அதுதான் கும்பாபிஷேகம் பேரு. எட்டையும் கட்டினா நடக்கும் நாங்க, அஷ்டத்தையும் கட்டுவா, அஷ்ட பந்தனா சேர்க்கறது இணைக்கிறது. உள்ள எட்டையும் என எட்டு ரெண்டு அறிவித்து என தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பைத்தமை தந்தையே. எட்டு ரெண்டு எட்டு ரெண்டுன்னு சொல்றாங்களே, இந்த எட்டை கட்டணும் இல்லையா, எட்டை கட்டினா பிடிச்சிடும் இல்லையா, எட்டை கட்டி பிடிக்காத ஆளுக்கெல்லாம் எட்டை கட்டிடுறாங்கல்ல, ரெண்டு வச்சு ரெண்டு சுவாச காற்று. இந்த எட்டுன்னு தெரியாத ஆள் வயதா எட்டு புள்ளி, ஒரு புள்ளுக்கு கம்மியாக கட்டக்கூடாது, ஒரு புள்ளு அதிகமாக கட்டக்கூடாது. ஏங்க இதெல்லாம் சடங்குங்க, கட்டுறது நாங்கள் பாடம் இப்படி தாங்க கட்டுவோன்றோம், எட்டு புள்ளு தான் வைப்பான்றோம். என்ன எட்டு தெரியாத ஆளை கட்டுறோம், இருக்கிறவனாவது எட்டு தெரிஞ்சிங்களேன்னு நம்மளால் கட்டி கற்றுக் கொடுத்தான். நம்ம அதை கட்டி கற்றுக்கிறோமே தவிர இதை கட்டுறதே இல்லை. எட்டு கட்டுறாங்க இல்லையா. அப்ப இப்படி வள்ளல் பெருமான் அழகா சொல்றாரு, திருமந்திரம் அழகா சொல்லுது, இந்த சுவாச காற்றை கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாட்டம் இரண்டும் நடுமுக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை, மனைக்கு அழிவில்லை. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் காலையில் மத்தியானம் இதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஆறு மணி நேரம், பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு, காலையில் நாலு மணி நேரம் சொல்றாரு, ஆறுலேருந்து எட்டு, எட்டுலேருந்து நாலுலேருந்து ஆறு, ஆறுலேருந்து எட்டு, நாலு மணி நேரம் உட்காந்து கவனிக்கின்றார். என்ன வேலையா இல்லை நமக்கு,